சாண்டில்யன் அவர்களின் கடல் வேந்தன் 17 அத்தியாயம். மூடுவண்டி பயணம். கடல்வேந்தனின் அறையை விட்டு வெளியே வந்து அமைச்சர் அழும்பில்வேள் அந்த அறையின் வாயிற்படி அருகில் நின்றிருந்த சஞ்சயன் மெதுவாக பின்தொடர்ந்தான். ஏதும் பேசாமலே அவரது அறைக்கு வந்துவிட்ட அமைச்சர் அவரது மஞ்சத்தில் அமர்ந்ததும்,
அமைச்சரே, தங்கள் திட்டம் தவிடுபடியாகிவிட்டது போலிருக்கிறது என்று துக்கம் விசாரித்தான் சஞ்சயன்.
அமைச்சர் பெருமான் அவனை எரித்து விடுவது போல் பார்த்தார். எனது திட்டம் என்ன, நமது திட்டம் என்று சொல் என்று சீரவும் செய்தார். சஞ்சயன் தனது இதழ்களில் புன்முறுவல் காட்டினான்.
திட்டத்தை வகுத்தது நான் அல்ல
என்று அவன் பணிவோடு தெரிவித்துக் கொண்டாலும் அந்த பணிவில் ஓர் இகழ்ச்சி கலந்திருந்ததை அழும்பில்வேள் கண்டார். அதனால் சினம் அவரையும் மீற, திட்டத்தை வகுக்காவிட்டாலும் ஒப்புக்கொண்டாய் அல்லவா என்று வினவவும் செய்தார் சஞ்சயனை நோக்கி. விஷம புன்முறுவல் சற்று அதிகமாகவே படர்ந்தது சஞ்சயன் இதழ்களில்.
பெரிய அதிகாரிகள் திட்டம் வகுத்தால் கீழ் அதிகாரிகள் ஒப்புக்கொள்வதை தவிர வேறு வழியில்லை. திட்டம் வெற்றி பெற்றால் அது பெரிய அதிகாரியின் சாமர்த்தியம், தோற்றால் கீழ் அதிகாரியின் தவறு. இது அரசு உலக வழக்கு
என்று சுட்டிக்காட்டினான் சேர தூதன். அமைச்சர் தனது ஆசனத்தில் சங்கடத்தோடு அசைந்தார். தூதரே என்று மரியாதையோடு விழித்தார் சஞ்சயனை.
அமைச்சர் பிரபு என்று வணங்கி கேட்டான் சஞ்சயன்.
திட்டம் யார் வகுத்தது, எப்படி தவறியது என்பதை விவாதிப்பதால் கடல் வேதனை சிறைப்பிடிக்க முடியாது என்று சுட்டிக்காட்டினார் அமைச்சர்.
முடியாது, சஞ்சயனும் ஒப்புக்கொண்டார்.
அடுத்து செய்ய வேண்டியது என்ன என்பதை சிந்திப்பதுதான் விவேகம். அமைச்சர் குரல் திடமாக இருந்தது.
ஆம் ஆம், சந்தேகமில்லை,
சஞ்சயன் ஆமோதித்தான். தூதரே,
சுவாமி,
நமது திட்டப்படி கடல்வேந்தன் மதுவை அருந்தவில்லை.
இல்லை.
ஏன்,
எனக்கு தெரியவில்லை.
உணவை அருந்தவில்லை அவன்.
ஆம்,
உணவு அருந்தினால்தான் மதுவை அருந்துவான்.
ஆம் ஆம், உணவு அருந்தாமல் மதுவை எப்படி அருந்துவான்.
எப்படி அருந்த சொல்வது என்று கேள்.
எப்படி அருந்த சொல்வது,
முடியாதல்லவா.
முடியாது,
மது அருந்துவிட்டால் அவனை மயக்கமர செய்ய முடியாது.
எப்படி முடியும், மதுவில் தானே மயக்கம் மருந்தை கலந்து வைத்திருக்கிறோம்.
இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்,
சிந்திக்க வேண்டும்.
சும்மா சிந்தித்துக் கொண்டே இருந்தால் திட்டம் எப்படி கைகூடும்.
கூடாது.
இதுவரை பொறுத்திருந்த அமைச்சர் அதிக சீற்றத்தை அடைந்து, தூதரே என்று கோபத்தோடு அழைத்தார்.
அமைச்சர் பெருமானே, பணிவோடு கேட்டார் சஞ்சயன்.
நான் சொன்னதை எல்லாம் அப்படியே ஆமோதிக்கின்றீர் என்று சுட்டிக்காட்டினார் அமைச்சர்.
ஆ என்றான் சஞ்சயன்.
எதிர்த்து ஒரு வார்த்தை சொல்லவில்லை.
இல்லை.
எத்தனை நாளாக தலையாட்டி பொம்மையானீர்
இந்த உத்தியோகத்துக்கு வந்த நாளில் இருந்து?
ஏன்,
சேவகன் உத்தியோகம் தலையாட்டுவதுதான், அப்பொழுதுதான் உத்தியோகம் நிலைக்கும்.
சிந்தனை
சேவகனுக்கு இருக்க கூடாது,
இது
அரசாங்க மரபு.
இதை கேட்டதும் ஆசனத்தை விட்டு எழுந்த அழும்பில்வேள், தூதரே, எதிலும் படாமல் பேசுகிறீர், தப்புவதே உமது நோக்கமாயிருக்கிறது என்றார்.
நமது இருவர் நோக்கமும் அப்படித்தான் இருக்கிறது
என்ற சஞ்சயன் அமைச்சரை கூர்ந்து நோக்கி,
அமைச்சரே, நமது கையில் தனந்தனியாக கடல்வேந்தன் அகப்பட்டிருக்கும் போது அவனை சிறை செய்யாமல் அவனிடம் இசைவை கேட்பதும், இங்கு வந்து தனிமையில் அவனை பற்றி விவாதிப்பதிலுமே அவனை நினைத்து நாம் நடுங்குகிறோம் என்பது புலனாகிறது. அவனை பிடிப்பதற்கு இதுதான் சமயம். உத்தரவிட்டால் வீரர்களை அழைக்கின்றேன் என்று சொன்னான் திட்டவட்டமாக. அமைச்சர் சிறிது சிந்தித்தார்.
அவன் திரும்ப சண்டையிட்டால் விளைவு புலவர் விடுதிக்கு அருகில் இருந்தது போல் ஏற்பட்டால் என்று வினவினார்.
புலவர் விடுதிக்கு எதிரே நடந்தது திறந்த வெளிப்போர். அப்பொழுது அவன் இரும்பு சட்டை வேறு அணிந்திருந்தான். இப்பொழுது அப்படி எதுவும் இல்லை. உத்தரவு கொடுங்கள், பிடித்து விடுகின்றேன் என்றான்.
கடல்வேந்தனை அவன் இஷ்டப்படாமல் பிடிக்க முடியும் என்று துணிவு அப்பொழுதும் இல்லை அமைச்சருக்கு. எப்படியும் பொறுப்பை சஞ்சயின் மீது தள்ளிவிட்டால் தமது உபத்திரவம் ஒழியும் என்று எண்ணி, சஞ்சயா, உன்னை போன்ற துணிவுள்ளவர் 10 பேர் இங்கிருந்தால் இந்த முசிறியில் எனது நிர்வாகமே வேறு விதமாக இருக்கும். சரி, கடல்வேந்தனை சிறை செய், அவனை கட்டி வஞ்சி மாநகர் கொண்டு போ என்று உத்தரவிட்டார். சஞ்சயன் தலை வணங்கி அந்த அறையை விட்டு வெளியே சென்றதும் அந்த அறையில் அங்குமிங்கும் உலாவியபடி தமக்குத்தாமே பேசிக் கொண்டார் அமைச்சர். அவன் உணவருந்தினால் மது கொடுக்கலாம் என்று நினைத்தேன். அவன் உணவருந்தாமல் யாழை வாசித்தான். யாழை வாசித்த பின்பாவது சாப்பிட வந்தானா? அந்த சக்கரத்தின் மீதும் தந்திகள் மீதும் படுத்து தூங்கிவிட்டான். சரி, தூங்கித்தான் தொலைந்தானா? நான் வரும்போது விழித்து தன்னை சுட்டி வஞ்சி நகர் அனுப்ப அதுதான் சமயம் என்று சொல்கின்றான். அவன் உண்மையில் உறங்கினானா, தூக்கத்தில் உளறினானா? மறுபடியும் கண்களை மூடிவிட்டானே, அது கிடக்கட்டும். நான் இவனை பிடித்து வஞ்சி நகர் அனுப்ப முயன்றது இவனுக்கு எப்படி தெரியும்? இவன் சோதிடனா அல்லது யக்ஷினி உபாசகனா என்று தம்மை தாமே பலவிதமாக கேட்டுக்கொண்ட அமைச்சர், எப்படியும் சஞ்சயன் எதை சாதிக்கின்றான் பார்ப்போம் என்று கருவிக்கொண்டார். அவரை விட்டு நீங்கிய பிறகு சஞ்சயன் நீராக கடல்வேந்தன் அறைக்கு சென்றார். அங்கு முன்பு போலவே கடல்வேந்தன் சகோட யாழ் மீது படுத்திருந்தான். நிலக்கள்ளியும் அவன் காலடியில் கிடந்தாள்.
கண்களை மூடிய வண்ணம். அந்த நிலையை பல வினாடிகள் பார்த்து கொண்டே நின்ற சஞ்சயன் மனத்தில் புது திட்டம் ஒன்று உருவாயிற்று. அதனால் சந்துஷ்டியில் எல்லையை எய்தினான் சஞ்சயன். கடல்வேந்தன் சொன்ன சொல்லை மீறாதவன் என்பதை நினைத்து பார்த்த சஞ்சயன்,
என்னை கட்டி வஞ்சி நகர் அனுப்பு, இதுதான் சமயம் என்று கடல்வேந்தன் சொன்னதை எண்ணினான். ஆமாம், அதுதான் வழி என்று முடிவுக்கு வந்தா சஞ்சயன் மெதுவாக கடல்வேந்தரே என்று அழைத்தான்.
கடல்வேந்தன் கண்ணை லேசாக திறந்த சஞ்சயனை நோக்கினான். யாழின் மீது படுத்த நிலையிலிருந்து எழுந்திருக்காமலே சஞ்சயனை இரண்டாம் முறையும் பேசினான்.
கடல்வேந்தரே, என்னை அமைச்சர் அனுப்பினார் என்று
புரிந்ததற்கு அறிகுறியாக யாழின் மீது தலையை புரட்டிய கடல்வேந்தன்
நன்று நன்று என்றான்.
அவன் தன்னை பரிகசிக்கின்றானா, இல்லை தான் சொன்னதை கேட்டதற்கு பதிலளிக்கின்றானா என்பதை அறியாத சஞ்சயன்,
எங்கள் உத்தரவை நிறைவேற்ற சொன்னார் அமைச்சர் என்று மெதுவாக கூறினார்.
கடல்வேந்தன் தலையை சிறிது நிமிர்த்தி,
நானா உத்தரவிட்டேனா என்று வியப்போடு கேட்டான். அப்படித்தான் அமைச்சர் சொன்னார்
இழுத்தான் சஞ்சயன்.
என்ன சொன்னார்?
கட்டிலில் எழுந்து உட்கார்ந்து கொண்டான் கடல்வேந்தன்.
தங்களை கட்டி வஞ்சிக்கு அனுப்ப இதுதான் சமயம் என்று சொன்னதாக சொன்னார்
என்று மீண்டும் சங்கடத்தோடு சொன்னான் சேரதூதன்.
சொன்னது உண்மைதான், கடல்வேந்தன் பதிலில் திட்டம் இருந்தது.
அப்படியானால் என்று கேள்வி எழுப்பினான் சஞ்சயன்.
நீங்கள் என்னை கட்ட முடியாது, கட்டும்படி உங்களிடம் நான் சொல்லவில்லை. சொன்னது அமைச்சருக்கு, அவரை வந்து கட்டட்டும், என்னை வஞ்சி நகருக்கு கொண்டு போகட்டும்
என்று கடல்வேந்தன் மெல்ல சகோட யாழை ஒருபுறமாக வைத்தான். பிறகு தனது காலடியில் படுத்திருந்த நிலக்கள்ளியின் தலையை மிக மெதுவாக அலிங்காமல் எடுத்து பஞ்சனையில் வைத்துவிட்டு கீழே இறங்கி அவள் அழகிய உடலை தனது இரு கைகளாலும் அலிங்காமல் எடுத்து பஞ்சனை மீது கிடத்தினான். சஞ்சயன் ஏதோ பேச முயன்றான். பேச வேண்டாம் என்று தனது கையை வாயில் வைத்து சைகை காட்டிய கடல்வேந்தன் மிக மெதுவாக சொன்னான்,
நீர் போய் அமைச்சரை அழைத்து வாரும், பயணத்துக்கு நான் சித்தமாயிருக்கிறேன்
என்று சஞ்சயன் தலையசைத்து வெளியே நடந்ததும் கடல்வேந்தன் பஞ்சனையில் நிலக்கள்ளிக்கு அருகில் அமர்ந்த வண்ணம் அவள் மீது சாய்ந்து அவள் கன்னத்தில் தனது இதழ்களை புதைத்தான்.
பாவம், மிகவும் அழுத்திருக்கிறாள், இசையளித்த இன்ப நித்திரையில் இருக்கிறாள்
என்று தனக்குள் சொல்லிக் கொண்ட கடல்வேந்தன் தனது விரலில் இருந்து ஒரு பெரிய மோதிரத்தை எடுத்து அவள் விரலில் மெதுவாக போட்டான். பிறகு பயணத்துக்கு சித்தமாக கட்டிலில் இருந்து எழுந்து நின்றார். அமைச்சரோடு சஞ்சயன் வந்ததும் அவர்களை உள்ளே வர வேண்டாம் என்று சைகை செய்து வெளியே வந்து அறை கதவை மிக மெதுவாக சாத்தினான். அடுத்து
வழிகாட்டுங்கள் என்று சொல்லி அவர்களை பின்தொடர்ந்தான்.
அமைச்சருக்கு எதுவும் புரியாததால் கனவில் நடப்பது போலவே நடந்தார். சஞ்சயன் முகத்தில் வெற்றிக்குறியோடு நடந்தான். கீழிருந்த காவல் அறைக்கு வந்ததும்
இது சம்பிரதாயம்
என்று சொல்லி கடல்வேந்தன் கைகளை ஓர் இரும்பு சங்கிலியால் பிணைந்தான் சஞ்சயன். அரண்மனை வாயிலில் இருந்த மூடு வண்டியில் கடல்வேந்தனை ஏற்றவும் செய்தான். கடல்வேந்தன் எந்த எதிர்ப்பையும் காட்டவில்லை. கட்டிய கைகளோடு தானாகவே தாவி வண்டியில் ஏறிக்கொண்டான். சஞ்சயன் சைகை செய்ய வண்டியின் புறவிகள் நகர்ந்தன. நான்கு புறவி வீரர்கள் உருவிய வாள்களோடு வண்டியை சூழ்ந்து சென்றனர். கடைசியில் ஒரு புறவியில் சஞ்சயன் சென்றான். இந்த பவனியை பார்த்து கொண்டு வாயிற்படியில் நின்ற அமைச்சர் பெருமூச்சு விட்டார். காரணம் ஏதும் என்று தலையையும் அசைத்தார். மூடு வண்டியில் கடல்வேந்தன் சென்றதை கவனித்தது அவர் மட்டுமல்ல, சுள்ளியாற்றன் கரையிலிருந்து வந்து கொண்டிருந்த நற்கிள்ளியும் கவனித்தார். இந்த பாட்காஸ்டை உங்களுக்கு வழங்கிய நான் முருகன். உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் ஐடியின் மூலமாக தெரிவிங்க. மேலும் பல ஒளியோடை மற்றும் வானொலிகளை கேட்க சவுத் ரேடியோஸ் என்ற செயலியை பிளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் அன்பிற்கும் ஆதரவிற்கும் நன்றி.